கர்த்தருடைய நாமத்திலே உங்கள் எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்களும் உங்கள் குடும்பங்கள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் இந்த வருஷத்திலே நன்றாயிருக்க வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், கவலை இல்லாமல் இருக்க வேண்டும், துக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும், சோதனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமம் இந்த வருஷத்திலே உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தின் மூலமாய் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சிறிய வார்த்தையை நான் உங்கள் முன்பாக வைத்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள், ஆண்டவர் ஒரு வாக்கு திட்டமாக என்னோடு என்ன பேசுவார் என்று சொல்லி. உங்கள் எல்லாருக்கும் வாக்கு திட்டங்கள் அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. பாஸ்டர் ஆயத்தப்படுத்தி எல்லாம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே நான் விரும்புகிறேன் உங்கள் எல்லாருக்கும் அருமையான வாக்கு திட்டங்கள் கிடைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இன்று நான் யோசித்த பொழுது, அல்லாஹ்விடம் எப்படி என்ன பேசுவது என்று சிந்தித்த பொழுது, ஆண்டவர் எனக்கு தந்தது இதுதான். ஹல்லேலூயா, எனக்கு கிடைச்சது இதுதான். ஹல்லேலூயா. என்னவெனில், கீழ்ப்படிவோடு சேர்ந்த ஆசீர்வாதம். எல்லாருக்கும் இந்த வருஷத்திலே தேவை என்ன தெரியுமா? ஆசீர்வாதம். சுகம் வேண்டும், பலம் வேண்டும், சமாதானம் வேண்டும், சந்தோஷம் வேண்டும், எல்லாம் எங்களுக்கு வேண்டும். நாங்கள் எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அந்தந்த வருஷத்துக்குரிய சமாதானமும் சந்தோஷமும் தேவன் நமக்கு கொடுத்தால் மாத்திரமே நாம் நடந்து செல்ல முடியும். ஹல்லேலூயா. ஆகையினாலே ஆண்டவரை என்ன பேசுவது? ஒரு வாக்கு தத்தம் தாரும், நான் வாக்கு தத்தம் கொடுக்க போகிறேன். ஆண்டவர் எனக்கு போட்டது இதுதான். ஹல்லேலூயா. உங்கள் எல்லாருக்கும் மேலாக ஆண்டவர் எனக்கு சொன்னார் தெரியுமா? நல்ல கீழ்ப்படிவோடு நடந்துகொள். தேவன் எனக்கு சொன்னது என்ன தெரியும்? நல்லா நீ கீழ்ப்படிவோடு நடந்துச்சு. ஹல்லேலூயா. நீ கீழ்ப்படிந்தால் உன்னை நான் மேல்படியாக்குவேன் என்று சொன்னார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் எனக்கு சொன்னது. ஹல்லேலூயா. முடியுமான அளவுக்கு தாழ்ந்து போண்டார் ஆண்டவர் எனக்கு. ஹல்லேலூயா. முடியுமான அளவுக்கு உனக்கு கொடுத்த ஊழியக்காரனுக்கு கீழே நில்லு சொன்னார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதுல இருக்கிற ஆசீர்வாதம் என்ன என்பதை மாத்திரம் சுருக்கமாக சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரம், ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து சீக்கிரம் வாசியுங்கள். ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து சீக்கிரம் வாசியுங்கள்.
அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசல்படி என்னென்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆளனுப்பி, நீ போய் யோர்தானில் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று, நான் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது, தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்வாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். அவன் ஊழியக்கார சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஞானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோட சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே ஜோர்தானின் ஏழு தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி அவன் சுத்தமானான்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஹல்லேலூயா. இது இந்த சம்பவம் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தாலும், என் உள்ளத்திலே கடந்த நாட்களிலே பல இதை விட பல சம்பவம் இருக்கிறது, நான் நினைக்கவில்லை எல்லாம் நான் பார்ப்பேன் சொல்லி. ஆனாலும் இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நாகமான் என்ற ஒரு மனுஷன், ஒரு தேவ மனுஷனிடத்திலே வந்து எதிர்பார்க்கிற விதம் வேறையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நாகமான் வந்து அவன் எதிர்பார்க்கிற விதம் எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆச்சரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் யோசித்தேன், ஆண்டவரே, நாங்களும் தேவனிடத்தில் எதிர்பார்ப்பது அல்லாவிட்டால் தேவ மனுஷரிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்று, அல்லேலூயா. நான் இதை வாசித்து விட்டு சொன்னேன், ஆண்டவரே, ஒரு ஊழியக்காரன் ஒரு மனுஷனுக்கு சொல்லுகிறது, நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரன் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள் நமக்கு ஏற்றதாக இல்லாவிட்டாலும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஹலலுயா. இது எனக்கு தேவன் தந்தது மாத்திரம், இது அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹலலுயா. என்னவெனில், நாம் எல்லாரும் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நமக்கு ஏற்ற ஒரு காரியம் அல்லாவிட்டால் ஏற்ற ஒரு வார்த்தை எனக்கு கிடைக்கும், எனக்கு தேவன் தருவா என்று சொல்லி நாம் நினைப்போம். ஆனால் நடக்கிறது என்னவெனில், எலியா தீர்க்கதரிசி ஏதோ ஒன்று சொல்லிவிடுகிறார். அநேக தடவை நாம் என்ன நினைப்போம் தெரியுமா? போதகர் ஒரு காரியத்தை சொன்னால் அவர் எனக்கு மரியாதை தரவில்லை, அவர் என்னோடு அணுகிறது சரியில்லை, அவர் என்னோடு பேசியது சரியில்லை, எனக்கு சொன்ன விதம் சரியில்லை, சொல்லிவிட்டு ஆள் சரியில்லை என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்வோம். இதைத்தான் நாகம்மானும் நினைத்துக் கொண்டான். நான் ஒரு மனுஷன், நான் ஒரு பெரியவன், நான் வந்திருக்க இவன் இப்படி என்னோடு நடந்து கொள்ளலாமா என்று சொல்லிவிட்டு அந்த மனுஷன் என்ன செய்தான் தெரியுமா? வந்த வழியே போக தொடங்கி போயிட்டான். இந்த சம்பவத்தில் ஆசீர்வாதம் எங்கே தங்கி இருந்தது தெரியுமா? அந்த மனுஷனுடைய கீழ்ப்படிதல் மாத்திரமே தங்கி இருந்தது. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் எங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும், சுகம் வேண்டும், பலம் வேண்டும், சமாதானம் வேண்டும். ஆனால் கீழ்ப்படிய முடியாத ஒரு நிலையிலே நாம் ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆகையினாலே எவ்வளவுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோமோ அவ்வளவுக்கு ஆசீர்வாதம் எங்கள் மீது வரும் என்பதை கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி என்ன சொன்னா தெரியுமா? இவன் போய் ஏழு தடவை நதியிலே மூழ்கி எழும்பினா மாத்திரத்தில் குஷ்டரோகம் சுகமாகும். என்ன சுகமாகும்? குஷ்டரோகம் சுகமாகும். ஏழு தடவை. என்னுடைய விசுவாசம் என்னவெனில், இந்த மனுஷன் ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூன்று தடவை, ஆறு தடவை மூழ்கி எழும்பி இருந்தாலும் இந்த மனுஷன் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கவே மாட்டான். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கவே மாட்டான். அவன் பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவன் தேவ மனுஷனுக்கு எப்படி கீழ்ப்படுகிறானோ அதன் அடிப்படையிலே தான் தேவ ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவருக்கு முன்பாக சொல்லுகிறேன், கடந்த வருஷத்தில் நான் கீழ்ப்படியாதது போல இந்த வருஷத்திலே என் ஊழியக்காரனுக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்ல பல காரியங்களை பார்க்க நான் ஏவப்பட்டேன். ஆனால் காடு பின்னுக்கு பலர் பேசி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆகையினாலே கீழ்ப்படிவோடு சேர்ந்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. 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 அந்த நாகமான் சொல்றான், ஏன் ஊர்ல இருக்குது நல்ல நதிகள், அதுக்கும் எந்த நதியில் என்று சொல்லிவிட்டான் ஊழியக்காரன். ஏதாவது ஒரு நதியில குளிச்சிட்டு வாப்பான்னு தான் போய் ஏதாவது செய்துட்டு வந்திருப்பான். ஆனா அவன் சொன்னா, நீ போய் இந்த நதியில தான் முழுகணும். ஏழு தடவை மூழ்கி எழும்பு, ஏழு தடவை மூழ்கி எழும்பு. அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்த பொழுது, அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்த பொழுது ஒரு சிறு பிள்ளையினுடைய மேனியை போல் அவனுடைய உடம்பு மாறியதாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. ஹல்லேலூயா. நான் சிந்தித்தது என்ன தெரியா? கடந்த வருஷத்திலே நான் கீழ்ப்படியாததன் நிமித்தம் நான் இழந்த ஆசீர்வாதங்கள் எத்தனையோ அதை கர்த்தர் தான் அறிவார். நான் கீழ்ப்படியாதது நிமித்தம் நான் இழந்த ஆசீர்வாதங்கள் எத்தனையோ அதை கர்த்தர் தான் அறிவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த வருஷத்தின் முதல் நாளிலே சபையாராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிற புத்திமதியும் ஆசீர்வாதமும் என்னவெனில், உங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரனுக்கு முன்பாக கீழ்ப்படிவோடு நடவுங்கள். இரண்டாவது, உங்கள் ஊழியக்காரனுக்கு மேல வைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்தை அலட்சியமா எண்ணி விடாதிருங்கள். அது உங்களை நியாயம் செய்யும் என்பதையும் மறந்து விடாதிருங்கள். உங்களுக்கு மாத்திரம் கிடையாது, எனக்கும் கூட. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைமை போதகருக்கு நான் கீழ்ப்படிந்தாக வேண்டும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே என் ஆண்டவருக்குள்ளே நான் வேண்டுகிறது என்னவெனில், எல்லா நேரத்திலையும் நான் கர்த்தருக்குள்ளே என் ஊழியக்காரனுக்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். கீழ்ப்படியாமல் நாம் எதை செய்தாலும் கர்த்தர் அதை கவனிக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். இதே வண்ணத்தில் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நாகவான் அந்த ஊழியக்காரனிடத்தில் எதிர்பார்த்த வார்த்தைகள் வேறு, எதிர்பார்த்த பதில்கள் வேறு, எதிர்பார்த்த காரியங்கள் வேறு. இதே வண்ணம் தான் பல தடவை நம் வாழ்விலே நடக்கிறது. நாம் போகிற இடத்துல எதிர்பார்க்கிறது ஒன்று, ஆனால் அவர் சொல்லுகிறது இன்னும் ஒன்று. நாம் இடத்துல கேட்பது ஒன்று, அவர் கொடுக்கிற பதில் இன்னும் ஒன்று. எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை, அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நாகமான் அதையே செய்தான், அதையே செய்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே கீழ்ப்படிவோடு கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் கேட்கலாம், ஆசீர்வாதம் பெறுவதற்கு இது மாத்திரமா வழி? இது மாத்திரம் அல்ல, ஆனால் கீழ்ப்படிவு என்பது நம்முடைய வாழ்வோடு பயணம் செல்லுகிறது ஒன்றாகும். அதிலே நாம் அநேக ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். இதுவே உண்மையும் சத்தியமும் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பலியை விட கீழ்ப்படுதல் மேன்மையானது. ஹல்லேலூயா. நீ செய்கிற ஊழியத்தை விட கீழ்ப்படுதல் மேன்மையானது. ஹல்லேலூயா. நீ செய்கிற காரியத்தை விட கீழ்ப்படுகிறது மேன்மையானது. ஹல்லேலூயா. நீ சிந்திக்கிறதை விட கீழ்ப்படுகிறது மேன்மையானது. ஆண்டவர் கீழ்ப்படியாததின் நிமித்தம் ஒரு ராஜாவையே தள்ளினார். அவனுக்கு முன்பாக நீயும் நானும் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜெப நாட்கள், கடந்த நாளில் நடந்த ஜெப நாட்கள் இருந்து இதுதான் என் மனதுக்கு கிடைச்சது, என் மனதில் விழுந்தது இதுதான். ஆண்டவரே, நான் கீழ்ப்படியாத நேரங்கள், முடிவுளைக்காரனை அவமதித்த நேரங்கள், முடிவுளைக்காரனை வார்த்தைகளை தள்ளிவிட்ட நேரங்கள் எல்லாவற்றையும் என்னை மன்னியும் ஐயா, மன்னியும் ஆண்டவரே. என்னை அடுத்த வருஷத்துல இன்றைக்கு நான் இருக்கிறதை விட ஆசீர்வாதமாய் மாற்றுமப்பா, என்னை ஆசீர்வாதமாய் மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி 1 ராஜாக்கள் 17:10 வாசிங்கள். 1 ராஜாக்கள் 17:10 சீக்கிரம் வாசிங்க, அதை வாசிட்டு நான் முடிச்சிடறேன்.
அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை உறவு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து,
16வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க, 16.
கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை.
இதுல ஒரு விதவையினுடைய சம்பவம் இருக்கிறது, எனக்கு பிடிச்சது. நான் வாசித்து விட்டு யோசித்து ஆண்டவர ஏன் நான் இதை கொண்டு வர்றேன்னு சொல்லிச்சுன்னா, நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக கிரியை செய்கிற தேவன். இந்த ஒரு விதவையும் ஒரு பிள்ளையும் என்ன செய்யறாங்க, அண்டே சாப்பிட்டு மறித்து போவதற்கு நிக்கிற அந்த வேளையிலே ஊழியக்காரன் என்ன சொல்றான் தெரியுமா? முதல்ல எனக்கு சாப்பாடு தான், எனக்கு முதல்ல சாப்பாடு தான். ஒரு ஊழியக்காண்ட சுபாவம் என்ன தெரியுமா? மற்றவர்களை ஆசீர்வதிப்பதும், நமக்கு சாப்பாடு இல்லாவிட்டால் மற்றவனுக்கு சாப்பாட்டை கொடுப்பதும், அது ஊழியக்காரனுடைய வேலை. ஆனா இந்த ஊழியக்காரன் என்ன தெரியுமா சொல்றான், முதல்ல எனக்கு கொண்டு வா. மனுஷ ரீதியிலே பார்க்கிற பொழுது இருதயம் இல்லாத ஒரு ஊழியக்காரன், மனுஷ சிந்தனையிலே பார்க்கிற பொழுது இருதயம் இல்லாத ஒரு ஊழியக்காரன். ஆனால் அந்த மனுஷன் என்ன சொன்னான் தெரியுமா, முதல்ல எனக்கு கொண்டு வா. அந்த ஏழை விதவையும் அந்த பிள்ளையும் முதலாவது அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். என்ன தெரியுமா, ஊழியக்காரனுக்கு நான் முதல்ல சாப்பாடு கொடுக்கிறேன். அந்த வேதம் சொல்லுகிறது, பஞ்சகாலம் முழுவதிலும், மழை பெய்யாதிருந்த அந்த காலம் முழுவதிலும் அந்த மனுஷனுடைய மாப்பிசையும் தொட்டி அதில் குறைவே படவில்லையா? ஏன் தெரியுமா, அந்த மனுஷி அந்த ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிந்தாள். அவள் எதிர்பார்த்தது உண்டு, நடந்தது இன்னும் உண்டு. ஹல்லேலூயா. நாமளும் அநேக தடவை இதைத்தான் நினைக்கிறோம், நான் கர்த்தருக்குள்ளே பல வருஷங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஊழியக்காரனோடு சேர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறேன். பல தடவை என்னுடைய நினைவுகளும் இப்படித்தான் இருக்கிறது. பல தடவை நானும் அப்படித்தான் சிந்தித்துக் கொள்ளுகிறேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு இந்த கடைசி நாட்களில், இந்த கடைசி வருஷத்தின் நாட்களில் சிலதை சொன்னார். ஆண்டவர் என்ன தெரியுமா, நீ ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிந்து போ, நான் உன்னை நடத்தி செல்லுவேன். ஹல்லேலூயா. எனக்கு தந்த அதே வார்த்தைகளை உங்களுக்கு நான் அன்போடு நல்லெண்ணத்தோடும் ஆசீர்வாதமாயும் நான் கூறுகிறது என்னவென, எல்லாரும் உங்களுடைய ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிங்க. அந்த அபிஷேகத்துக்கு முன்பாக நடுநடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. பாஸ்டர், கடந்த வருஷங்கள்ல நம்மளால நீங்க காயப்பட்டிருந்தா ஆண்டவருக்கு முன்பாக எங்களை மன்னித்து விடுங்க. எங்களால் முடிந்த அளவுக்கு இந்த வருஷத்தில் உங்களுடைய வாழ்த்து வார்த்தைக்கு கீழே நாங்கள் நடக்கிறதுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. தேவராட்சியம் இந்த வருஷத்தில் பலமாய் கட்டப்படுவதாக. ஹல்லேலூயா. பாஸ்டர், கர்த்தருக்கு முன்பாக சத்துரு போருக்கு தடைகள் எல்லாம் முறித்து அடித்துக் கொண்டு இந்த வருஷத்திலே நீங்க போங்க. நாங்க குறுக்க நின்னாலும் அடிச்சு உடைச்சிட்டு போங்க பாஸ்டர், நாங்க பின்னால வாரோம். நாங்க விழுந்து விழுந்து உருண்டு பின்னால வாரோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை தைரியமாய் கட்டுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே நான் சொல்லுவது என்னவெனில், கீழ்ப்படியுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவர், இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம், இந்த வருஷத்திற்காய் நன்றி. எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரேனா இயேசு நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது பிரதர் சுகந்தன் நம்மத்தில வந்து கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து பேசுவார். பிரதர் சுகந்தன், பிரதர் வாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி அவரை வரவேப்போமா. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் புதிதான இந்த ஆண்டுக்குள்ளே கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷகம் 20வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷகம் 20வது அதிகாரம் 19வது வசனம்.
வாரத்தின் முதன் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையிலே இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நன்றாக கவனியுங்கள். பயந்த ஒரு சூழ்நிலை, என்ன நடக்குமோ என்று தெரியாத ஒரு வேளைகள், தங்களை நடத்தின தேவகுமாரனை கண்களாலே காண முடியாத ஒரு நிலைமை, பயமும் நடுக்கமும் சூழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே தன்னுடைய சொந்த ஜனத்தாராலேயே அழிக்கப்படுகிறதுக்கு ஏதுவான நேரங்களிலே நடுங்கிக் கொண்டு எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி பயந்த வேளைகளிலே, கிட்டத்தட்ட இந்த நேரமும் கூட அப்படித்தான். இந்த 19வது ஆண்டுக்குள்ளே நீங்கள் சந்தோஷத்தோடு கூட வந்திருந்தாலும் உங்களிலே அநேகருக்கு இதே கேள்விகளும் இதே பயங்களும் இதே கலக்கங்களும் உண்டு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, பூட்டின்ற வீட்டுக்குள்ளே இயேசு நடுவிலே வந்து நின்று உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை சமாதானம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. பூட்டின உங்களுடைய ஒவ்வொருவருடைய இருதயங்களுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவானவர் வந்து நிற்கிறார். பவுல் சொல்லுகிறார், நான் கட்டப்பட்டிருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையோ கட்டப்படவில்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கட்ட முடியாது. நாங்கள் வழிகளை அடைத்துக் கொண்டாலும், வாசல்களை மூடிக்கொண்டாலும், கண்களை மூடிக்கொண்டாலும், செவிகளை மூடிக்கொண்டாலும், உதடுகளை மூடிக்கொண்டாலும், கிறிஸ்துவானவர் எங்கள் ஆத்துமாவின் நடுவிலே வந்து நின்று எங்களுக்கு பதில் செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த 19வது வருஷத்திலும் தேவன் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கிறார். என்ன தெரியுமா? சமாதானம் உண்டாவதாக. இந்த உலகத்திலே நீங்களும் உங்களுக்கும் எனக்கும் தெரியும், இதை நீங்க பல தடவை கேட்டிருக்கலாம், காசு கொடுத்து வாங்க முடியாத ஒரு பொருள் அல்லது எந்த விலைக்கிரமும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னால் அது சமாதானம் மாத்திரமே. அந்த சமாதானத்துக்காகத்தான் இந்த உலகம் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது, தேடிக்கொண்டிருக்கிறது, வழிகளை கையாண்டு கொண்டிருக்கிறது. கடைசியிலே தோற்று போய் தேவனுடைய சமூகத்திலே தான் வந்து அடிபணிகிறது. அப்பொழுது அந்த தேவன் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட யோசிச்சு பாருங்க என்ன செய்கிறது அடுத்து. அதாவது சொந்த பலத்திலே நடக்கிறதுக்கு திராணி இல்ல, இதுவரைக்கும் வழி நடத்தின ஆண்டவர் தங்களுடைய கண்களுக்கு முன்பாக அங்கே இல்ல, அவரை வைத்த இடம் கூட தெரியவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு செய்தியை கேட்ட பொழுதுதான் இயேசு அவர்கள் நடுவிலே வந்து அவர் அதை குறையாகவே பார்க்கவில்லை, நீங்கள் பயந்ததை குறித்து அவர்கள் பார்க்கவில்லை, அவர் எந்தவித குறையும் சொல்லவில்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த 19 ஆண்டு முழுவதும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. 18 ஆண்டிலே உங்களுக்கு முன்பாக ஜீவனுள்ள ஒரு சாட்சியாக நான் நிற்கிறேன். இந்த 18 ஆண்டை நான் எத்தனையோ வழிகளிலே ஏற்றங்களையும் இரக்கங்களையும் மரணங்களையும் சந்தோஷங்களையும் கடந்து வந்துதான் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். இந்த ஒவ்வொரு காரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தையும் அன்பையும் எனக்கு இன்னும் இன்னும் பலப்படுத்தி இருக்கிறதே அல்லாமல் வேறு ஒன்றில் நான் குறைந்து போகவில்லை. ஹல்லேலூயா. நான் அவர் மேல் இன்னும் நம்பிக்கையாயிருப்பேன். ஏனென்றால் 18 என்னை அவர் அதிசயமாய் நடத்தினது போலவே இந்த 19 ஆண்டிலும் அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. அவர் எப்படி நடத்த போகிறார் என்பது அது வேறு காரியம். ஆனால் அவர் என்னை நடத்துவார், என்னை இந்த ஆண்டின் முடிவுக்கும் கொண்டு வருவார் என்பது நிச்சயம். ஹல்லேலூயா. வேகமாக என்னோடு கூட 2-3 காரியங்களை பார்ப்போம். வாசிங்க தயவுசெய்து சங்கீதம் 121 சங்கீதத்தில் வாசிங்க 7 வசனம். அந்த ஆண்டவர் உங்கள் நடுவிலே இருக்கிறவர், அவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்க. 7-8 வாசிங்க.
கர்த்தருன் எல்லா தீங்கிக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார், கர்த்தருன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பார்.
ஹல்லேலூயா. நடுவிலே நின்று கொண்டு அவர் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் இது உன்னை எல்லா தீங்கிக்கும் விலக்கி காப்பார். அவர் நடுவிலே நிற்கிறது வேடிக்கை பார்க்கிறதுக்கு அல்ல, உங்களுடைய வாழ்க்கையின் நடு மையத்திலே அவர் நிற்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய ஆத்துமாவிலே உண்டாகிற எல்லா தீங்கையும் அவர் உங்களை அதை விலக்கி காக்கிறது அவனாயிருக்கிறார். தீங்குகள் வரும், ஆனால் அந்த தீங்கு உங்களை பாதிக்காதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் நின்று அந்த தீங்கு உங்களை அணுகாதபடிக்கு உங்களை விலக்கி காப்பார். அவர் பறந்து பட்சிக்கிற அக்னியான தேவன். இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை என்று சொன்ன வார்த்தையை நீங்களும் நானும் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால் பாருங்க, செப்பானியாவிலே 3 அதிகாரத்திலே ஒரு வசனத்தை வாசிங்க. 3:15 செப்பானியா 3:15 வாசிங்க.
கர்த்தரும் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார்.
ஹல்லேலூயா. அதே தேவன் தான், அதே தேவன் தான். அவர் உங்களுடைய ஆக்கினைகளை எல்லாம் அகற்றி உங்களுடைய சத்துருக்களில் இருந்து உங்களை விளக்குகிறார். விளக்கி அந்த கர்த்தராகிய ராஜா உங்கள் நடுவிலே இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையிலே அவர் நடுவிலே இருக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, பூட்டின வீட்டுக்குள்ளே அவர் வந்து நடுவிலே நீக்க முடியும் என்று சொல்லி சொன்னால், எப்பொழுதும் காலையும் மாலையும் பகல் முழுவதும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் நடுவிலே இருப்பது அதிக நிச்சயம் இல்லையா? ஹல்லேலூயா. இல்லாட்டி எதுக்காக கூப்பிடுகிறோம் நாங்க அவரை? எதுக்காக நாங்க அவரை விசுவாசிக்கிறோம் இல்லையா? பூட்டின வீட்டுக்குள்ள, பயந்த வீட்டுக்குள்ள, சந்தேகமும் அவிசுவாசமும் நிறைந்த வீட்டுக்குள்ள தேவன் வந்து தன்னுடைய வரங்களை உங்களுக்கு கொடுக்க முடியுமா இருந்தால், நம்பிக்கை உள்ள வார்த்தைகளை பேச முடியுமா இருந்தால், இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அதனாலே நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள். அந்த 120 சங்கீதம் சொல்லுது, அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அந்த ஆத்மாவில எந்தவித சேதமும் உண்டாகாதபடிக்கு காப்பார். அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்னியிலே போடும்போது, அந்த அக்னி சூளையிலிருந்து வெடுக்கில் எடுக்கும்போது, அக்னியின் வாசனை அவர்களுடைய ஆடைகளிலே கூட காணப்படவில்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, அக்னி உன் பேரில் பற்றாது என்று சொன்ன போது நாங்கள் போட்டிருந்தவைகளிலே கூட அந்த அக்னிக்கு உரிமை கிடையாது. ஆக உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு உண்டான எந்த காரியத்திலையும் பிசாசனுடைய வல்லமை தொட முடியாது. ஏனென்றால் அந்த வல்லமையான அந்த தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் உங்கள் ராஜாவாக இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு அதனாலேதான் இந்த இரவு வேளையிலே, இந்த நடுநிசி வேளையிலே, இந்த வருஷத்தை இந்த உலகம் முழுவதும் வேறு விதமாக கொண்டாடினாலும் நாங்கள் தேவ சமூகத்தை நோக்கி நாடி வருகிறதுக்கு காரணம் அதுதான். அதான் சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். ஏனென்றால் அவர்கள் ஆளுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து பலத்தின் மேல் பலனடைந்து உம்முடைய சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். ஆளுகையின் பள்ளத்தாக்கை பார்த்து திகைத்து போய் நிற்கிறதுக்கு அல்ல, இது இப்படி இருக்குதே நான் எப்படி இதை தாண்டி போறதுன்னு சொல்லி. நீங்கள் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கும் போதுதான் உங்களுக்கு பலன். ஹல்லேலூயா. அந்த பலன் தான் உங்களை இந்த தேவ சமூகம் வரைக்கும் கொண்டு வந்து நடத்துது. இதுல நான் இப்ப சாட்சி சொல்ல விட்டா நீங்க என்ன தள்ளி விட்டு இவ்வளவு நேரம் சாட்சி சொல்லுவீங்க. இந்த 18 முழுக்க எத்தனை பேர் பள்ளத்தாக்களுக்கு டைவ் பண்ணி வந்தீங்க, உள்நீச்சல் போட்டு வந்தீங்க. சில பேர் பிளைட்டுக்கு டிக்கெட் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறார்களும் இங்க கொஞ்சம் பேர் இருக்கணும். ஹல்லேலூயா. இப்ப பாட்டு எல்லாம் பாடுற அளவுக்கு வந்துட்டாங்க அவங்க. நாங்க ஊருக்கு போறோம் பிரதர்னு சொல்லி ஜெபிச்சு விடுங்கன்னு சொன்னாக்கெல்லாம் இப்ப பாட்டு பாடுற அளவுக்கு இங்க வந்துட்டாங்க. சரியா? அவிசுவாசம் தேவனுக்கு விரோதமான பெரிய பாவம் என்றதை நினைச்சு கொள்ளுங்க. கிரியைகளை விட முதல்ல அந்த கிரியையினுடைய துவக்கம் எங்க வருது சொல்லுங்க பாப்போம். அவிசுவாசம் என்கிற பாவம். விசுவாசிங்க. எனக்கு உங்களுக்கு என்ன பேர் ஆண்டவர் கொடுக்கிறார்? விசுவாசி. அந்த விசுவாசத்தை நீங்களும் நானும் கையாள வேண்டும். இந்த வருஷ தொடக்கம், இந்த முதலாம் தேதியிலிருந்து இந்த டிசம்பர், இந்த வருஷத்தினுடைய டிசம்பர் 31 வரைக்கும் என்ன நடக்க போகிறதுன்றது எங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஹல்லேலூயா. அது எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தெரிஞ்சா அதுங்களோட வாழ்க்கையில உப்புச்சப்பு இல்லாம போயிடும் இல்லையா? தெரியாம இருக்கிறது நல்லது. ஆனால் ஒன்று மட்டும் எங்களுக்கு நினைவில் இருக்க வேண்டும். அந்த 31 டிசம்பர் வரைக்கும் என்னை நடத்துகிறவர் எங்கள் வாழ்க்கையினை நடுவிலே இருக்க வேண்டும். அவர் என்னுடைய ராஜாவாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் என்னுடைய ஆத்துமா தீங்கை காணாது. அப்பொழுதுதான் அவர் என்னுடைய ஆத்துமாவை காப்பார். அப்பொழுதுதான் என்னுடைய போக்கையும் வரத்தையும் அவர் காப்பார். நீங்க அவருக்கு கொடுக்கிற மரியாதையை கொஞ்சம் யோசிங்க. அதனாலதான் அவர் சொன்ன, ஊழியக்காரனுக்கு மரியாதை கொடுக்கறீங்கன்னா நீங்க யாருக்கு கொடுக்கறீங்க? ஊழியக்காரனை உண்டாக்கின தேவனுக்கு கொடுக்கறீங்க, வேற யாருக்கும் இல்லை. ஏனென்றால் ஊழியக்காரெல்லாம் யாரால உண்டாயிருக்கிறாரெல்லாம்? தேவனால். அதிகாரங்கள் எல்லாம் தேவனால உண்டாயிருக்கிறது. அதிகாரங்களுக்கு எதிர்க்கிற நீங்க நானும் யாரை எதிர்க்கிறோம்? தேவனை எதிர்க்கிறோம். வெரி சிம்பிள். இது மேத்தமெட்டிக் கிடையாது, ரொம்ப சிம்பிள். இது தேவனுடைய தீர்மானங்களை எதிர்க்கிறவர்கள் தேவனை எதிர்க்கிறார்கள். அவ்வளவுதான். ஆசீர்வாத குறைச்சலுக்கு வேற வழியே வேணாம் இல்லீங்களா? ஆனாலும் கர்த்தர் தம்முடைய காயப்பட்ட கரங்களை காட்டி சொல்லுகிறார், நான் தான். விசுவாசிங்க. நீங்க கதவை பூட்டி கொண்டாலும், பயத்தில் நீங்க என்னை தேடாவிட்டாலும், நான் உங்களை தேடி உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறேன். உங்கள் நடுவிலே வந்திருக்கிறேன். உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த சமுதாயம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வரவில்லை. இந்த சமுதாயம் உங்களுடைய நிம்மதியை கெடுக்கிறதுக்கென்றே இருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறது. எப்ப இவன் விழுவான், எப்ப இந்த சகோதரி விழுவா, எப்ப இவங்க பின்மாற்றமா போவாங்க, இவங்களை குறித்து நாங்கள் பழி சொல்லலாம் என்று சொல்லி ஆண்டவரை ஆண்டவருடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு, அதாவது வேதம் சொல்கிறது மாம்சத்தில் பிறந்தவன் ஆவியிலே பிறந்தவனை அந்த நாளிலே துக்கப்படுத்தினது போல இந்த நாளிலும் நடந்து கொண்டிருக்கிறது. பிசாசானவன் கடைசி வரைக்கும் அதுக்காகத்தான் போராடுகிறான். ஆனால் ஜெயமெடுத்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வாக்கு தந்திருக்கிறார். நான் பலவீனனா இருந்த போதிலும் அவர் எனக்கு நடுவில் நின்று எனக்கு சொல்றார், உனக்கு சமாதானம், நீ என்னை ராஜாவாக உன் நடுவிலே வைத்துக் கொண்டாயானால் உன் ஆத்மாவை நான் காப்பேன், உன்னுடைய போக்கையும் வரத்தையும் காப்பேன், உன் வழிகளை நான் காப்பேன், நீ கையிட்டு செய்யும் பிரயாசங்கள் ஒவ்வொன்றையும் நான் ஆசீர்வதிப்பேன். இந்த 19 ஆண்டிலே தேவனுக்கென்று சொல்லி நாங்கள் பார்க்கவும், தேவனுக்கென்று சொல்லி நாங்கள் கேட்கவும், தேவனுக்கென்று சொல்லி நாங்கள் பேசவும் வேண்டும். அடைத்துக் கொள்ளக்கூடாது, மூடிக்கொள்ளக்கூடாது. எங்களை காப்பாற்றும்படிக்காக நாங்கள் ஒரு சேஃப்டி பொசிஷனுக்குள்ள போகக்கூடாது இல்லைங்களா? ஏனென்றால் தேவன் எனக்காகவும் உங்களுக்காகவும் தம்மை வெளியரங்கமாயினார். அவர் தன்னை மறைத்துக் கொள்ளவில்லை இல்லையா? அவரை தேடி வந்த போது அவர் தன்னை மறைத்துக் கொள்ளவில்லை. அவர் இதோ நான் தான் என்று சொன்னார். அவரும் கடந்து மறைந்து போயிருக்கலாம், அவர்களுடைய கைக்கு தப்பி இருக்கலாம், அவருக்கு அவ்வளவு வல்லமையும் உண்டு. ஆனாலும் நீங்களும் நானும் இந்த 2019 வருஷத்திலும் அவருடைய நாமத்திலே கழி கூறும்படிக்காக 2019 வருஷங்களுக்கு முதல்ல அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் பலியானார். ஹல்லேலூயா! உணர்றீங்களா? உங்களோட வாழ்க்கையில இந்த 2018 கொஞ்சம் திரும்பி பாருங்க. தேவன் உங்களை எப்படி நடத்தி இருக்கிறான்றது கொஞ்சம் திரும்பி பாருங்க, புரிந்து கொள்வீங்க. அவருடைய ஞானத்தை மாத்திரமல்ல, அவர் என் மீதும் உங்கள் மீதும் வைத்த அந்த திட்டத்தை நான் அதை யோசிக்கும் போதெல்லாம் எனக்கு வேற பாடங்களே தேவையில்லை. என்னுடைய வாழ்க்கையில் அவர் என்னோட எப்படி எல்லாம் இருந்து வந்தார்ன்றதை நான் நினைக்கும் போதே அதுவே எனக்கு ஒரு போதனையாகத்தான் இருக்குது. ஹல்லேலூயா! உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உங்களுக்கு ஒரு போதனை அல்லவா? இது உதை விட வேற என்ன புதுசா நாங்க உங்களுக்கு போதிக்கிறதுக்கு? ஆனாலும் உணர்வுள்ள இருதயம் எங்களுக்கு வேண்டும். இந்த 19 ஆண்டிலே தேவனை குறித்து அதிகமான உணர்வு எங்களுக்குள்ளே வேண்டும். தேவனை குறித்து அந்த மதிக்கிற அந்த காரியம் வேண்டும். அப்பொழுது சொன்ன மாதிரி கீழ்ப்படுகிற அந்த காரியம், எப்பொழுது நாங்கள் கீழ்ப்படிவோம்? தேவனுடைய சத்தம் என்று சொன்ன போது அதை அப்படி ஏற்றுக்கொள்ள தெரிகிற மனம் இருந்தால் தான் கீழ்ப்படிய முடியும். என்றால் தேவன் நம் நடுவிலே இருக்கிறார் ஐயா. நாங்கள் அவருக்கு துரோகிகளாக இருந்த போதும், நாங்கள் அவரை தேடாத போதும், நாங்கள் பயந்து அவிசுவாசிகளாக இருந்த போதும் அவர் நம் மத்தியிலே வந்து நிற்கிறவராகத்தான் இருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் நம் மத்தியிலே வந்து நிற்கிறவராகத்தான் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அவர் உங்கள் மேல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். இந்த நாட்களிலும் கூட அவர் என்னோடு கூட, இன்றைக்கு இல்ல இனி வர நாட்களில் நான் உங்களோட பேசினா அதை பற்றி பேசுறதுக்கு இருக்கிறேன். அவர் சில காரியங்களை குறித்து வெளிப்படுத்தும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்களை நீர் எவ்வளவாக சிநேகிக்கிறீர்கள் நினைத்தேன். இந்த சபையை, இந்த சனங்களை எவ்வளவாக சிநேகிக்கிறீர்கள் சொல்லி அந்த தியானத்துக்கு நான் போகும்போது நான் நினைத்தேன். அவ்வளவு தூரத்துக்கு அவருடைய பிளானுகள் இருக்கு. தயவு செய்து நீங்க அந்த கர்த்தருடைய சித்தங்களை புரிந்து கொள்ளுங்க. அவர் அவ்வளவு தூரத்துக்கு உங்களை ஒவ்வொருவரையும் பிளான் பண்ணி சிருஷ்டித்திருக்கிறார். இங்க நீங்க கச்சையரா வந்து ஒரு கிருபையின் ஆலயத்துக்குள்ள சேர்ந்து இருக்கல, அவர் தன்னுடைய அனாதி திட்டத்தினாலே ஒவ்வொருவராய் கொண்டு வந்து இதிலே சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா! அந்த தேவனுடைய திட்டத்தின் பேரில் தான் நீங்களும் நானும் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். எங்களுடைய வசதிகளின் நிமித்தம் அல்ல, அல்லது எங்களுடைய விருப்பங்களின் நிமித்தம் அல்ல, தேவன் தம்முடைய அனாதி சிநேகிதத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் தங்களுடைய திட்டத்தின் பேரில், அதாவது இசைவா எழுப்பப்படுகிற ஒரு மாளிகை கற்களாக எங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா! விட்டு கொடுப்போமானால் நாமே அவருடைய மாளிகையாயிருப்போம். இந்த 19 வருஷத்துல நீங்க எவ்வளவுத்துக்கு விட்டு கொடுக்கிறீங்களோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு இந்த மாளிகை வேகமாயும் ஸ்திரமாயும் அழகாயும் எழும்பும். ஏனென்றால் கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனே, உங்களுடைய இந்த நல்ல ஆறுதலான வார்த்தைகளுக்காய் நன்றி என்று சொல்கிறேன் ஐயா. எங்கள் வாழ்க்கையிலே நடு மைய புள்ளியாக இருக்கிற எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்விலே நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உங்களை அறியாத நாட்களிலும் எங்களை சிநேகித்து எங்களை ஆதரித்து எங்கள் மத்தியிலே வந்து எங்கள் ஆத்மாவை காப்பாற்றின எங்கள் தேவனே, எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் தகப்பனே, கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய சுத்தமுள்ள இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஏதோ ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? நீங்க எல்லாரும் வார்த்தைய கவனமா கேக்குறீங்க, அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் உள்ளுக்கு ஓடிக்கொண்டிருக்குது இல்லையா? ஏண்டா வசனம் எவ்வளவுக்கு ஒரு இப்போ இறங்குதுன்றது பிரசங்கிகளுக்கு தெரியும், எவ்வளவுக்கு அது அமருதுன்றதை நாம புரிஞ்சு கொள்வோம் உடனே. அதனால இந்த வசனம் ஏதோ இன்னைக்கு பேசுகிறதும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அவர் பேசுறது வித்தியாசமா இருக்கு, நான் பேசணும். ஒவ்வொரு முறையும் நாம வந்து வாக்கு தத்துவத்தோடு தான் வருவோம். ஏசாய தீர்க்கதரிசி புத்தகத்தை தட்டாம நாங்க வருஷங்கள் கழிக்கிறதே கிடையாது. ஆனா இன்னைக்கு நாம பேசப்பட்ட வார்த்தைகள் ரெண்டுமே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று கீழ்ப்படிங்க, மற்றது வளைந்து விடுங்க. சரியா வருது? ஓகே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்குள்ளே நாம வாக்கு தத்துவத்துக்குள்ளே நாம கடந்து செல்வோம் இல்லையா? ஹல்லேலூயா. அருமையான வாக்கு தத்துவங்கள் எல்லாருக்கும் விருப்பமாக இருக்கும். வாக்கு தத்துவம் என்ன? வாக்கு தத்துவ சபைகள் எல்லாவற்றிலையும் இன்றைக்கு நடக்கிற பெரிய காரியம்னா வாக்கு தத்துவம். ஹல்லேலூயா. அதற்கு முன்பதாக மைரன் பிரதர் சில வார்த்தைகளை சொல்லி நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரதர் வாங்க, கரங்களை தட்டி அவரை வரவேற்போமா. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அந்த புது வருடத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்ல ஒரு அவுடைய கிருபையில் என்றும். ஆமேன், ஆமேன். வேதத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்கலாம். திருப்பி கொள்ள ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் முதல் 2 வசனங்களையும் வாசிங்க. ஏசாயா 60:1-2.
எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உண்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும்.
ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. ஆமென். இந்த புதிய ஆண்டிலே தேவன் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் உதிக்க விரும்பும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒளி விளக்கா இருக்கிற, ஆகவே அந்த தேவனுடைய மகிமையை நாம காண்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே அந்த தேவனுடைய வார்த்தையின்படி ஏற்கனவே அவங்க சொல்லப்பட்டதன்படி சமாதானம் கீழ்ப்படிவோடு சேர்ந்த ஆசீர்வாதமும், இத்தோடு தேவன் எங்கள் மீது ஒளியா இருக்கிறார். ஆகவே எங்களுடைய ஒளிகி உலகத்துக்கு பிரகாசிக்க வேண்டும். ஆமேன். வேதம் சொல்றது, மத்திய சுவிசில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க வேணும். ஆமேன். நம்முடைய வெளிச்சம் இந்த உலகத்துக்கு தெரிகிறதா இருக்கணும். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இந்த ஆண்டிலே எங்களை பிரகாசிக்க செய்ய போறார். ஆமேன். இதுவரையில் நம்ம வாங்கி இருக்கலாம், ஒருவேளை சில வேளை நம்மளை பிரகாசித்தது இதுவரை இன்னும் காணாமல் இருக்கலாம், ஆனாலும் இந்த 2019 தேவன் எங்களை பிரகாசிக்க செய்ய போறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற சத்தமாய் ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் செய்கிறது அவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற வேளையிலே, அவர் நமக்குள்ளே காரியங்களை செய்கிற வேளையிலே நம்மளை பிரகாசிக்க பண்றது அவருடைய கீழ்பை. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நாம நடு எங்களை பிரகாசிக்க செய்கிறது அவருடைய கிருபையாக இருக்கிறது. ஆமே. நாம நிற்பது நீர் மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. இல்லையே போனா நாங்க இந்த நாள்ல இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டோம். ஆனால் கர்த்தரோ எங்கள் மீது கண்ணை வைத்து எங்களை பிரகாசிக்கும்படியாய் செய்திருக்கிறார். 2 வசனத்தை வாசிங்க ஒரு முறை, 60:2 வசனம்.
இதோ இருள் பூமியையும் காருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும்.
ஆமேன். எங்கள் மீது யாரு? கர்த்தர் உதிக்க போறார். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டிலே 2019 முழுவதும் கர்த்தர் எங்களுக்கு முன்பாக கடந்து சென்று எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த மந்தரம் மூடினாலும், நம்முடைய வாழ்க்கை இருளாக இருந்தாலும், ஆனாலும் அந்த மத்தியிலே கர்த்தர் எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் சொல்ல ஒரே காரியம், எந்த சூழ்நிலையா இருக்கலாம், உடம்பது வாழ்க்கையா இருக்கலாம், இல்லையே போனால் நம்ம வேலை ஸ்தலத்திலேயே இருக்கலாம், சபையா இருக்கலாம், எந்த இடத்திலும் எந்த பிரச்சனை நெருக்கம் வந்தாலும் அதன் மத்தியிலே தேவன் நம்ம இது உதிக்க விரும்புறார். ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு கரங்களை தட்டி வச்சோம், மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ காரிருள் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் அவன் மேல் உதிப்பார். ஆமேன். இந்த சபையிலே கிருபையின் ஆலயத்திலே இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீதும் தேவன் 2019 ஆண்டு உதிப்பார். ஆமேன். விசுவாசிகள் சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி இந்த வார்த்தைக்கா நான் ஜெபம் பண்ணுகிறேன். அப்படியே உங்களை எப்ப கொடுங்க. பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த இடத்துல சுவாமி, ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே இந்த இடத்துல தெரிந்து கொண்டு அழைத்து எங்களை உட்கார இந்த இடத்துல வந்திருக்கிறீர். இந்த 2019 ஆண்டிலே எங்களை ஆண்டவரே நீர் கடந்து வரும்படியாய் கிருபை கொடுத்திருக்கிறது ஆண்டவரே, அதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களை ஆண்டவரே பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய ஒளி எங்கள் மீது பிரகாசிக்கிறதா இருக்கிறது ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரே நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, காரிருள் நம்முடைய வாழ்க்கையை மூடினாலும், காரிருள் நம்முடைய குடும்பங்களை மூடினாலும், காரிருள் நம்முடைய சபையை மூடினாலும், ஆனாலும் ஜீவனோடு இருக்கிற கர்த்தர் எங்கள் மீது உதிப்பீர் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தைக்காக எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீதும் உம்முடைய ஒளி ஆண்டவரே பிரகாசிக்கட்டும். எங்கள் குடும்பங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தில் ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நேரே பொறுப்படும், தொடர்ந்தும் எங்களை நடத்துவரும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல தேவனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உச்சாமன் ஹல்லேலூயா. அப்படியே தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.
கூடி வரும்போதெல்லாம் இப்படி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த மறவாதிருப்போம். என்னாலே அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை நாம் வரக்கூடாது. வாழ்க்கையோ, ஊழியமோ, குடும்பமோ, சபையோ எதுவாக இருந்தால் அவராலே அல்லாமல் நம்மாலே ஒன்றும் செய்ய முடியாது. தயவு செய்ததை நம்புங்க. இந்த 19 ஆண்டு அவராலே அல்லாமல் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை தயவு செய்து நம்புங்க. என்னை நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். கொடியானது செடியில் நிலைத்திருக்காவிட்டால் அது தானாய் கனிகூடாது போல என்னாலே எல்லாம் உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது. ஆகவே தேவன பிள்ளைகளாகினால் ஆண்டவர் இயேசுவை நிலைத்திருந்து அவருக்கு ஏற்ற கனிகளை கொடுப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டாரு ஸ்தோத்திரம். ஒரு விஷயம், நம் கைகளை மூடி நம்முடைய ஆண்டவரே சோம்பலை பார்க்காம சோறாம இந்த புது வருஷத்தை தேவ சமூகத்தில் நாம் ஆரம்பிக்கணும் என்ற நோக்கத்தோடு வந்தோம் இல்லையா? ஆகவே கத்தரை நாம் கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணி சீக்கிரம் கடந்து சொல்லும். கைகளை மூடி எல்லாரும் உண்மையாக பண்ணுவது தேவனை அவரை மகிமைப்படுத்துவதில் நமக்கு மனம் மகிழ அவரை உயர்த்துறதுல நம்முடைய மனம் சந்தோஷப்படும். பேரிடத்தில் 1000 நாள் வாழ்வதை பார்க்கிறோம். உம்முடைய பிரகாரங்களில் செல்லுகிற ஒரே நாள் நல்லது 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 நல்லது. உம்முடைய பிரகாரங்களில் செல்லுகிற ஒரே நாள் நல்லது. உம்முடைய சமூகம் நல்லதையா? அது இரவென்ன, பகல் என்ன, காலை என்ன, மாலை என்ன, உம்முடைய சமூகம் எப்பொழுதும் எங்களுக்கு இன்பமானதையா? ஓ, உம்முடைய 1000 பொன் வெள்ளியை பார்க்கலும் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு மேலானதையா? மேலானது மேலானது மேலானது. இன்னொரு புது ஆண்டுக்குள்ள எங்களை கொண்டு வந்த தகப்பனே, எங்கள் கரங்களை பிடித்திருக்கிற கண்மலையே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். உமை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பிளீஸ் உட்காருங்க. தயவு செய்து சீக்கிரமாக நான் முடித்து செபித்தர் அனுப்பிவிடுவேன். ஆண்டவுடைய தாபத்துக்கு பயப்பட்டாகட்டும். பொதுவாக நம்ம எல்லாருக்குள்ளும் எந்த நினைவு வரும், இந்த ஆண்டு எனக்கு எப்படி இருக்கும், ஆனா என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும், இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும், என்கின்ற ஒரு நினைவு தான் நமக்குள்ள இருக்கும். அதுல தப்பு இல்ல. ஆனா உலகத்தில் இருக்கிறவங்க தங்கள் எதிர்காலத்தை அறிந்து கொள்ள, இந்த வருஷம் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள சாத்திர காலத்தில் போகிறார்கள், சோதர காலத்தில் போகிறார்கள். சோ அண்ட் சோ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமோ நம் தேவனிடத்திலே சேர்வோம். ஆண்டவரே, எங்கள் எதிர்காலம் உம்முடைய கரத்தில் இருக்கப்பா. இந்த 19ஆம் ஆண்டு நாங்கள் அறியோம், ஆனால் 19ஆம் ஆண்டை அறிந்த உண்மை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களை நடத்த வல்லவராயிருக்கு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தண்டி தகப்பனே ஸ்தோத்திரம். ஏசாயிருக்கிற தீக்க திசை உள்ளபோக ஆண்டு சொல்லும் பொழுது எதிர்காலத்து குறித்து என்னிடத்தில் விசாரியுங்கள் என்ற என்னிடத்தை கேளுங்க. ஆகவே அற்புத தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய குடும்பம், அல்லது நீங்க செய்ய போற எந்த காரியத்தை குறித்தாகலும் கத்திடத்துல அவ்வப்போது விசாரி, மன்றாடுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. இப்படியானால் எனக்கு எப்படி ஆகுமோ, கற்பத்திலே ரெண்டு பிள்ளைகளும் சண்டை பிடிக்கிறான். ரெபேக்காள் யோசித்தான், ஒரே ஒரு வழியை கண்டுபிடித்தான், அதை கையாண்டான், டைரக்டாக தேவடத்துல போனான், தேவ சமூகத்தில் உட்கார்ந்த மன்றாடு. ஆண்டவர், ரெண்டு பிள்ளைகள் கற்பத்திலேயே சண்டை பிடிக்கிறார்களே, அப்ப இவர்கள் பிறந்து வளர்ந்தால் இவர்கள் எப்படி இருப்பார்களோ, அவ இவர்கள் அப்படி சண்டை பிடித்தால் எங்களுடைய வாழ்க்கை கண்ணீரும் கம்பளையுமாக இருக்குமே என்கின்ற ஒரு பயம் அவளை ஆட்கொண்டபடியால் டைரக்டாக தேவ சமூகத்துக்கு போறார். ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறார். தேவன் ரெண்டு பேரை குறித்து பிறக்கிறதுக்கு முன்பே அவர்களை குறித்த காரியங்களை அவளுக்கு விளங்குபடுத்த நான் பார்க்கக்கூடியதாருமையானவர்களே, இந்த 19ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு கர்த்தருக்குள்ள சொல்ற புத்திபதி என்னவென்றால், எதிர்காலத்தை குறித்து, இந்த வருஷத்தை குறித்த, உங்களுடைய வாழ்க்கையை குறித்த காரியங்களை கர்த்தரிடத்தில் விசாரிக்க பழகிக்கொள்ளுங்க, கர்த்தரிடத்தில் விசாரிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்து விண்ணப்பங்களினாலும் மன்றாட்டினாலும் தேவனுடைய முகத்தை தேடி உங்கள் காரியங்களை கர்த்தர் சமூகத்தில் வைத்து தேவ மண்டத்தில் பெற்று நடவுங்க. அதுல கஷ்டம் இல்லாம இல்லை, கஷ்டம் இருந்தாலும் நமக்கு நஷ்டம் வராது. ஏனென்றால் நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்து பயப்படாது. ஸ்தோத்திரம். சோ சீக்கிரமாக ஒன்று ரெண்டு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எனக்கு முன்பாக பேசுற தேவ ஊழியக்காரர்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை தயவு செய்து அதை உங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கிற தேவ ஊழியர்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. நான் அதை அப்படி செய்ய வருபுறேன். கத்தருக்குள்ள ஆண்டுடைய நாமத்துக்கு பயப்படாகட்டும். சோ தேவனுடைய வசனம் சொல்லப்படும் பொழுது அதை தேவ வசனமாக ஏற்றுக்கொள்றது நம்ம தேவனை கடம்பன்றதாக இருக்கும். ஆண்டுடைய நாமத்துக்கு பயப்படாட்டும். ஆகவே பிரகாசிக்கிற ஒரு வாழ்வு, சமாதானமான ஒரு வாழ்வு, கீழ்ப்படுகிற ஒரு வாழ்வு, இதுவே நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு. ஆண்டுடைய நாமத்துக்கு பயப்படாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். நீங்களா தூங்கலையா? சரி, ஒரு வசனம் நாம் வாசிப்பதே. பழையற்பாட்டில் இருந்து ஒரு வசனமும் புதிய ஏற்பாட்டில் இருந்து ஒரு வசனமும் சீக்கிரம் உண்மையாக பிரசங்கம் பண்ண மாட்டேன். நமக்கு ஸ்தோத்திரம். சோ என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 4வது அதிகாரம் 40வது வசனத்தை தயவுசெய்து வாசி. உபாகமம் 4வது அதிகாரம் 40வது வசனம் படி.
நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும் படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாயிருக்கும் படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய் என்றான்.
சரி, தேவ ஜனங்கள் தேவன் வாக்குப்படின கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்னே ஆண்டவர் தன் ஜனத்துக்கு சொன்ன கட்டளை என்னவென்றார், நீயும் உன் பின்வரும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும், அதாவது நீயும் உன்னுடைய சந்ததியும் நன்றாக இருக்க. நம்ம எல்லாரும் என்னத்தை விரும்புகிறோம், நாம நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைகள் குடும்பம் நல்லா இருக்கணும் விரும்புகிறோம். அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு வழி சொல்லியிருக்கிறார். என்னென்றால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளை நன்றாய் இருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும் கொடுத்திருக்க தேசத்திலே நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவாய். சோ நம்மை தேவன் ஆசீர்வதிக்கவும் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக கிறக்கும் அடிப்படை தேவ சட்டம் அல்லது தேவ நியதி என்னவென்றால், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கற்பனைகளை கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம கை கொள்றது. இத கடந்த 18 ஆண்டுல ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்களிலே பல நாட்கள் பல சந்தர்ப்பங்களிலே தேவனுடைய கற்பனைகளை நாம விட்டு விலகி இருக்கிறோம், நம்முடைய மாமிசத்துல நடந்திருக்கிறோம். சில நேரத்தில் நம்முடைய மனசாட்சிக்கு விரோதமாக கூட நாம செயல்பட்டிருக்கலாம், பேசியிருக்கலாம். காட்டின சேவரத்தை எல்லாம் தேவன் அறிவார். எத்தனையோ தடவைகள், எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே 2018 ஆண்டிலே தேவனுடைய வசனத்தை நாம் மீறியிருக்கிறோம். எத்தனையோ இடங்களில் நாம் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம போயிருக்கிறோம். எத்தனையோ தடவைகள் தேவனுடைய வசனத்தை நாம் கை கொள்ளாம போயிருக்கிறோம். இன்று 19 ஆண்டின் ஆரம்பத்தில் இருக்கிற தேவ ஜனங்களாகிய உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அல்லது உங்கள் சந்ததியும் நல்லா இருக்கு, வாழ்ந்திருக்கு, ஒடி செய்யுங்க. தேவனுடைய கற்பனைகளை கொஞ்சம் கவனிங்க. பிள்ளைகளுக்கு சொல்றது போல நான் உங்களை சொல்றேன். நம்ம புத்தியில நம்ம வாழக்கூடாது, உன் சுய புத்திய மேல சாயாது அப்படின்னு வேதத்தில் நமக்கு தெளிவா இருக்கு. தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து நாம வாழணும், கர்த்தருடைய கற்பனைகளை கவனித்து நாம நடக்கணும். நாம் நல்லா இருக்கணுமா? தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணுமா? தேவனுடைய வார்த்தையின்படி வாழுகிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷி தேவனே ஒன்று நோக்கி, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் அவருடைய சத்தத்துக்கு செங்கொடுக்க விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய வசனங்களை தன்னுடைய வாழ்க்கையில கை கொண்டு நடக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷன் கர்த்தாவே என்று சொல்லி வர நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய சத்தத்துக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. தேவன் பட்சபாதம், there is no any discrimination in the eyes of God. தேவனிடத்தில், தேவனுடைய கண்களில் இந்த விதமான ஒரு பட்சபாதகம் இல்லை. பட்சபாதம் எல்லாரும் நம்ம பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். ஆனா பிள்ளைகள் பிள்ளைகளாகவே இருக்கணும், பித்தலாட்டம் பண்ணிடக்கூடாது, தன் தகப்பனுக்கு ஒரு ஒரு வேதனை உண்டாக்கிடக்கூடாது. ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துறான் என்று வேதம் சொல்றது. அவன் நாம் ஞானமுள்ள பிள்ளைகளாய் தேவனுடைய கற்பனைகளை கடவுளுக்குள்ளே என் இதயத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுற வார்த்தை, தேவனுக்கு முன்பாக உள்ளத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புற வார்த்தை, நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் நல்லா இருக்க தயவு செய்து கர்த்தருடைய வசனங்களை, தேவனுடைய வார்த்தைகளை கவனிங்க. முரட்டாட்டம் பண்ணக்கூடாது, முறுமுறுக்க கூடாது, எதிர்த்து நிற்க கூடாது. தேவனுடைய வசனத்துக்கு நம்ம இடம் கொடுக்கணும், அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது தேவன் நம்மை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஆகவே நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் நன்றா இருக்க சொல்றதை கேளுக்க கேளுங்க. தயவு செய்து உங்களுடைய மனதில் ஒரு தீர்மானம் எடுங்க. பிளீஸ், கர்த்தருடைய நாமத்தில் உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்றேன், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கு. இந்த 19 ஆண்டில நீங்கள் வாழ்ந்திருக்கு, அது தேவனால வாழ்ந்திருக்கு அல்லது தேவனுக்காக வாழ்ந்திருக்கு. ஒன்று செய்வோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை, தேவனுடைய வசனத்தை கொஞ்சம் கவனிப்போம். ஆண்டோட வசனம் என்ன சொல்லு? அன்றாட வாழ்விலே ஆண்டோட வசனத்தை அபியாசப்படுத்துறவர்கள் பாக்கியவான். அன்றாட நம்முடைய பேச்சில், நம்முடைய நோக்கங்களில, நம்முடைய செயல்களில, நாம் போய் வர இடங்களில் தேவனுடைய வசனத்துக்கு ஏற்றபடி நாம நடந்தோட நாம புத்திமான்களாக திகழும், விவேகம் உள்ள பிள்ளைகளாக மாறும். படிப்பறிவு இல்லாவிட்டாலும் தேவனுடைய வசனத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி வாழுகிறவர்கள் விவேகம் உள்ளவர்களாக இருப்பார், ஞானம் உள்ளவர்களாக இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தேவனுக்கு பயப்படுறவன் தேவனுடைய வசனத்தை கை கொள்வான், தேவனுடைய வசனத்தை கை கொள்றவன் தேவனுக்கு பயப்படுவான். சோ, தேவ ஞானம் அவர்களுக்கு தங்கும், தேவ கிருபைகளை தாங்கும், பொல்லாப்புகளுக்கு விளக்கி தேவன் அவர்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த கருவியான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 19 ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கு. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்திருக்கு, ஒன்று செய்ய, தயவு செய்து ஒரு தீர்மானம், ஆண்டவரே இந்த வருஷம் நான் எத்தனையோ இடங்களில நம்முடைய வசனத்தை நான் விட்டு விலகி இருக்கிறேன். என் மாமிசத்துக்கு இடம், என் மனசும் மாமிசமும் விரும்புறபடி நடந்த நேரங்கள் உண்டு, நடந்த காலங்கள் உண்டு, அதை நான் ஒத்துக்கொள்றேன். நான் மறந்துருப்பேன். இந்த 19 ஆண்டு என் அன்றாட வாழ்விலே என் மாமிசத்துக்கு இடம் கொடுக்காம உங்களுடைய வசனத்தை கவனித்து பார்த்து அதன்படி நான் வாழுவேன். அப்படி ஒன்று ஒரு தீர்ப்பார் இன்னைக்கு எடுத்தீங்களா இருந்தார் தேவ சகோதரர், நான் சொல்லுவேன், நிச்சயமாகவே ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிப்பார். புதிய ஏற்பாட்டை ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பிலிப்பியர்களே நிருபம் ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் கடந்து செல்வேன். ஒரு 3 அதுல 13-14 வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன்.
அது கீழே சொல்வது, நம்மில் தேர்ந்த யாவரும் இந்த சிந்தையாக இருக்கிறோம். மெச்சூர் பீப்புளுக்கு தேர்ந்தவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு அடையாளம் என்னவென்றார், கவனிங்க, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி. Forget the past. I would like to call everybody who is sitting here right now. நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தா நான் சொல்றது தயவு செய்து கேளுங்க. வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்றது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி. மனுஷனுக்குள்ளே மறக்கிற தன்மையை வைத்து படைத்ததுக்காக தேவனுக்கு நான் மனப்பூர்வமாக நன்றி சொல்கிறேன். எல்லாவற்றையும் மறக்காத தன்மை நமக்குள்ள இருக்கும் இருந்தா எப்பயோ இருதயப்படுத்தத்தில் செத்து போறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மனுஷனுக்கு மறக்கிற தன்மையை வச்சிருக்கிறார். ஆனா ஒன்று, எதை மறக்கணும் எதை மறக்க கூடாது என்பதை பிரித்தெடுக்கிறதுலாம் நமக்கு இருக்க பிரச்சனை. பொதுவாக மனுஷிகம் மறக்க கூடாதவர்களை மறக்குது, மறக்காமல் இருக்க முடியவில்லை, மறந்து விடுது. யாரோ எவரோ எப்போ எப்பவோ செய்த ஒரு காரியம் இப்பயும் என் மனசில் இருக்குது. யாரோ ஒருவர் இப்பயோ சொன்ன ஒரு வார்த்தை, என்னை பற்றி சொன்ன அந்த வார்த்தை இப்பயும் என் மனசில் இருக்கு. மறக்க மாட்டேன். சொல்றத கேளுங்க, ஐ ஸ்பீக் த ட்ரூத். த பைபிள் சேஸ், பின்னானவைகளை மறந்து முன்னானுகணும். ஒன்று செய்ய கவனம் சொல்லுங்க, முன்னானவைகளை நோக்கணும் மறந்தா பின்னானவைகளை மறக்கணும். அப்படி பின்னானவைகளை நம்ம மறக்காட்டா, முன்னானவைகளை நோக்காதபடி கடந்த காரியங்கள் நம்மளை இழுத்து பிடிச்சு பிடிச்சு பின்னுக்கு தள்ளும். கடந்த கால கடினமான சம்பவங்களும் கடினமான வார்த்தைகள் கடினமான காரியங்களையே நாம நினைச்சு கொண்டிருக்கும் பொழுது நம்ம ஃபோர்வர்ட் முன்னுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது நம்மளை பிடிச்சு பின்னுக்கு தள்ளிக்கிட்டே இருக்கு. ஆகவேதான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி. என்னுடைய வாழ்க்கையை மற்றவர் பாதிச்சிருக்கல, என் மனசு புண்படுத்தியிருக்கலா, எனக்கு விரோதமாக பேசியிருக்கலாம், நம்முடைய பேரை கெடுத்திருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், நம்புங்க, கடவுள்கிட்ட சொல்றேன், எவரையும் மன்னிக்கிறது எனக்கு கஷ்டம் இல்லை. எவரையும் நம்புறது எனக்கு, மன்னிக்கிறது எனக்கு கஷ்டம் இல்லை. எல்லாரும் தேவ சமூகத்தில் சொல்றேன், என் மனசாட்சியை தொட்டு சொல்றேன், என் மனுஷனை எவரையும் மன்னிக்கிறது எனக்கு கஷ்டம் இல்லை. கடவுள்கிட்ட சொல்றேன், எனக்கு எல்லாம் தெரியும். நான் மற்றவங்களை மன்னிச்சாதான் என்ன ஆண்டவர் பண்ணிப்பார். என் மனசாட்சியத்தை குற்றப்படுத்த கூட சுத்த மனசாட்சியோட ஆண்டவோட தேடல் தாவே கூப்பிடும் பொழுது அவர் எனக்கு செவி கொடுக்கும். அப்ப என் மனசுக்கும் மாமிசத்துக்கு நான் இடம் கொடுத்து பகை வைராக்கியத்தை நான் பாராட்டிட்டு இருக்கக்கூடாது. அது என்னை கொல்லும், அது என்னை கெடுக்கும், அது என்னை அழிக்கும், தேவனோடு இருக்கிற உறவை உடைக்கும். அருமையான தேவனோட பிள்ளைகளை, தயவு செய்து தூங்காம நான் சொல்றத கேளுங்க, இந்த 19 ஆண்டு உன்னுடைய வாழ்விலே
ஆவிக்குரிய ஆசை தடைபட்டிருக்கிற திக்கு தரிசனம் சொல்ற கேளுங்க. வினீத ப்ரொஃபஸர் சொல்றதை கேளுங்க. ஆவிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தடைபட்டிருக்கிறதுக்கு ஒரு பிரதான காரணம் நம்ம மறக்க வேண்டிய வேலை மறக்காமல் இருக்குது. இன்னும் ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுக்குமே, நாம மறக்கணும் என்று விரும்பணும். சொல்ற விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையை பாதிச்ச சில காரியங்களை நாம மறக்கணும் என்று ஒரு நாம விரும்பணும், மனசார நாம விரும்பணும், விரும்பி தேவ சமூகத்தில் மண்டாடணும். நீங்க விரும்பாட்டா அதை மறக்கணும் என்று நீங்க விரும்பாட்டா தேவ ஆவியானவரும் நமக்கு உதவி செய்யவே முடியாது. சொல்றது எல்லா விளையாட்டு ஏன் ஆண்டவர் நம்ம பலவந்தப்படுத்தி எதை செய்யறதில் செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். ஆகவே என்னை பின்னுக்கு தள்ளுகிற என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையை சூறையாடுகிற காரியங்கள், என் மனதின் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கெடுக்கிற காரியங்கள், அல்லது தேவனோடு எனக்கு இருக்கிற உறவை உடைக்கிற காரியங்களை நான் இனம் கண்டுகொள்ள பின்னானவர்களை மறந்து. So please take a decision. Okay, உங்க பக்கத்தில் நீதி இருக்கலாம், அதை நான் ஒத்துக்கொள்றேன். நீங்க நல்லவங்க தான், தப்பு இல்ல. ஆனா நல்லவங்களாக இருக்கணுமாக இருந்தா நாம மறக்க தெரியும். நாம நீதி உள்ளவங்களாக இருக்கணுமாக இருந்தா நமக்கு மறக்க தெரியும். இல்ல, நான் மறக்கவே மாட்டேன், அவங்க செஞ்ச காரியத்தை என்னால மறக்க முடியாது, மன்னிக்க முடியாது அப்படின்ற உன் உள்ளத்தை நீ சொல்லுவாயா இருந்தா அது நீயும் ஆண்டவர். எந்தத்துல குற்றம் கத்தரனுக்கு தந்ததில் சொன்னதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னபடியால் ஆண்டு கும்பாக குற்றமிட்டா அவர் இருக்கின்ற குற்றமில்லாத மனசாட்சியோடு இருக்கின்ற சொல்லி அப்போ சொன்னது போல சொல்ல வேண்டிய சத்தியங்களை வார்த்தைகளை சொல்ல வேண்டியது கடமை. இல்லை, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படி சொன்ன அது நீயும் ஆண்டவர். தேவ சபாதாரத்தையும் தேவ பிரசன்னத்தையும் தேவ ஆசீர்வாதத்தையும் ஏன் தேவ வழிநடத்துதலையும் கூட நீ இழந்துடாம forget the past. பின்னானவர்களை மறந்துரு. இந்த 18 ஆண்டுல உன்னை பாதிச்ச காரியங்கள், உன்னை வேதனைப்படுத்தின காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் கர்த்தர் நிமித்தம் அதை நீ மறக்கணும், அதுக்கு விடை கொடுக்கணும். அது உன்னை டோச்சர் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு தெரியும் சிலருக்கு பெரிய பிரச்சனை மைண்ட் தான். அவ்வப்போது சில நினைவுகள் அவருடைய அடிக்கடி அவருடைய மனதில் திரும்ப 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 வரும்போதெல்லாம் அவருடைய மனதில் இருக்கு, அவருடைய மனதில் ஒரு சமாதான குறைவு அவளுக்குள்ள இருக்குது. அது பிசாசுல தந்துரு. வெளிப்படையா நான் உங்களுக்கு சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன், இந்த 19 ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். பின்னாடி மறந்துருங்க, மறக்க வேண்டியவங்களும் மறந்துருங்க. அது எதை மறக்கணும் எதை மறக்க கூடாதுன்றது நீ தான் தீர்மானிக்கணும். அதை தேவ வசனத்தை வெளிச்சத்தில் கண்டுபிடி. ஆவியான ஒரு கிருபை தருவார், கிருபை தருவார். என்னை பாதிச்சிருக்கட்டும், நான் சொல்றது போல நம்ம பேரை கெடுத்திருக்கட்டும், நம்ம பற்றி குறை சொல்லட்டும், சொல்லட்டும் ஐயா, சொல்ல சொல்ல சொல்லத்தான் போறவங்களை விட்டுடு, சொல்லிட்டே இருக்கட்டும். கர்த்தர் ஒரு நாளைக்கு யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் ஒரு மனுஷனும் டீல் பண்ணினா அது பயங்கரமா இருக்கு. பின்னானவர்களை மறந்துருங்க, முன்னானவர்களை நோக்குங்க. இந்த வருஷம் நான் எப்படி ஆண்டவரோட வாழணும், இந்த ஆண்டு எதை நான் ஆண்டவருக்காக செய்ய முடியும், திட்ட முடியும், வாழ்க்கை குறித்து அல்லது குடும்பத்தை குறித்து ஊழியத்தை குறித்து அல்லது என்னை போன்ற தேவ ஊழியக்காரர்கள் சபையை குறித்து திட்டமிடணும், திட்டமிடணும், யோசிக்கணும், பிளான் பண்ணணும். ஆகவே இந்த கருபார தேவன் பிள்ளைகளை பின்னானவர்களை மறந்துருங்க. இந்த 19 ஆண்டுக்குள்ள அதையெல்லாம் மறக்க வேண்டியவர்கள் எல்லாம் தூக்கி கொண்டு 19 ஆண்டுக்குள்ள இருந்து கொண்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் பண்ணு, பரிசாட்சி தொட்டு கேளுங்க, கள்ளம் இல்லாம கத்தர ஆராதிங்க, தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கணும். We have to enjoy the presence of God in our inner being. சுத்த பிரசாட்சியோடு கத்தரத்தோடு அதுக்கு நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். சோ கருப்பா தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நான் சொன்னேன், அப்படி நல்லா இருக்கிறதுக்கு கர்த்தருடைய கற்பனைகளை நாம கவனித்து அதன்படி நாம வாழணும். அன்றாட நம்முடைய வாழ்வில் தேவனுடைய வசனத்தை அபியாசப்படுத்தணும். இரண்டாவது, பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடுங்க. சோ வாட் ஆர் யூ கோயிங் டு டு ஃபார் த லார்ட் இன் திஸ் இயர்? நீங்க தேவ ஜனங்கள் தானே, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த ஆண்டு நீ ஆண்டவருக்காக என்ன செய்ய போற? இந்த ஆண்டு எப்படி நீ கழிக்க போற? இந்த வருஷத்தை எப்படி நீ பாவிக்க போற? கொஞ்சம் கேட்டு பாருங்க, உலகத்தில் இருக்கிறவங்க உலக பிரகாரமாக இந்த வருஷத்தை கழிக்கிறதுக்கே, ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகினா, தேவ ஆவியை பெற்றிருக்கிற நாம் இந்த வருஷத்தை எப்படி செலவழிக்க போறோம்? இந்த வருஷத்துல தேவனுக்காக நான் என்னத்தை செய்ய போறேன்? நீயும் நானும் ஆண்டவரிடத்தில் உண்மையாக அன்பு கூறுவோமாக இருந்தால் ஆண்டவருக்காக இந்த ஆண்டு நான் என்னத்தை செய்ய முடியும்? என்ன செய்ய போகிறேன்? அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். மனசுல ஆண்டவருக்கு நான் விரும்புறது, இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுவதை நான் விரும்புறேன் கர்த்தருடைய சமூகத்தில். அதுக்காக ஆண்டவத்தில் ஜெபம் பண்ணி இந்த வருஷம் அவர்கள் கர்த்தருக்குள்ள பலமாக இருந்து ஆண்டவரோடு நடந்து தேவ சித்தத்தை செய்து, ஏதோ ஒரு சபையின் அப்படி இருந்துடக்கூடாது. தேவ திட்டத்தை கரைவல் பண்றவளா இருக்கணும், தேவ நோக்கங்களை நிறைவேற்றவளாக இருக்கணும், தேவாதி தேவனை மகிமைப்படுத்துறவளா, தேவ சித்தங்களை நிறைவேற்றவள. அது என்ன கோஸ் பண்ணினாலும் தேவ திட்டத்தை நிறைவேற்றணும். ஆண்டவருக்கென்று ஒரு சேனை எழுப்பணும், அவருக்கென்று ஒரு படை ஆயுதப்படுத்தணும். பீதியாவுடைய சேனையை ஓட ஓட விரட்டின கிதியோருடைய சேனை, அது பரிசுத்த சேனை, அது பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட சேனை, அது ஆயத்தமாக்கப்பட்ட சேனை. அப்படிப்பட்ட ஒரு சேனை நாம் எழுப்பணும். அந்த வாஞ்சை வைராக்கியம் நம்முடைய இருதயத்தில் இருக்கு. ஒரே ஒரு வாழ்வு சீக்கிரமே கடந்த கண்டதில்லை. பாட்டவருக்காக எதை செய்யறோமோ அதை நம்ம கூட இருப்போம். ஏமாந்து போகாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க. சரியானதை தேடுவோம், சரியானவர்களை செய்வோம், கத்தரை தேடுவோம். நீடித்து நிலைத்திருக்கிற அழியாத தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்து சிந்தி யோசி திட்டமிட்டு செயல்படுது, அதுவே வாழ்வு, அதுவே நம்முடைய நோக்கம். கத்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டாட்டம்.